திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம் கதை ரொம்ப கவனமா கேட்கணும், சரியா? இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஆச்சு என்ன சொல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் தான் அப்பா, உமையம்மை தான் அம்மா அப்படின்னு சொன்னா எல்லா உயிர்களுக்கும், எல்லா அனிமல், பேர்ட், மனுஷங்க, பிளான்ஸ் எல்லாத்துக்குமே சிவபெருமான் தான் அப்பா, உமையம்மை தான் அம்மா இல்லையா? அப்படி சொன்ன இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமான் அவரு பறக்கவும் மாட்டாரு இறக்கவும் மாட்டாரு இல்லையா? அதனால அவருக்கு அம்மா பழம் கிடையாது, சரியா? சிவபெருமானுக்கு அம்மான்னு ஒருத்தன் கிடையாது, அப்பான்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா அவர் பறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல, சரியா? அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு அம்மாவை பார்த்து இவங்க என்னோட அம்மான்னு சொன்னார், சரியா? அது யாரு அப்படின்னு பாக்கலாமா? அதுதான் கதை. சரி, இப்ப கதைக்கு வரலாம். காரைக்கால்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பெரிய வணிகம் இல்ல, ரொம்ப பணக்காரர். வணிகன்னா யாரு? பிசினஸ் மேன், சரியா? அவர் பேரு தனதத்தன், சரியா? அவங்க நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், நிறைய வணிகம் செஞ்சு ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு, சரியா? அந்த பெண் குழந்தை பேரு என்ன? புனிதவதி, சரியா? அந்த பெண் குழந்தை ரொம்ப அறிவுள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க பிறந்து சின்ன பிள்ளையாடும் போது விளையாடும் போதே சிவபூசை பண்ணிதான் விளையாடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பேசும்போது என்ன பேசுவோம்? முதல்ல பேசும்போது அம்மா அப்பா அப்படி ஏதோ வார்த்தைகள் தான் பேசுவோம் இல்லையா? ஆனா அவங்க பிறந்து முதல்ல பேசப்படுத்த போதே சிவபெருமான பத்தி தான் பேசினாங்களாம். விளையாடும் போதே சிவபூசை பண்ணிதான் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு பிறக்கும் போதே சிவத்தின் மேல பெரிய அன்போடு இருந்தாங்க, சரியா? இவங்க புனிதவள், இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு திருமண பருவத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க? இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரியா? அப்போ பையன் மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து ஊரு நாகப்பட்டினம், தெரியுமா உங்களுக்கு நாகப்பட்டினம் தெரியுமா? அந்த நாகப்பட்டினத்துல நிதிபதினு ஒரு இன்னொரு மர்ச்சன்ட் இருந்தார், அவரும் ஒரு பெரிய வணிகன், சரியா? அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் பேரு பரமதத்தன். பையன் பேரு என்ன? பரமதத்தன். இப்ப என்ன பண்றாங்க? புனிதவதியாரோட அப்பா போய் அந்த நிதிபதி கிட்ட பேசி உங்க பையனை எங்க பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்குவாங்க, சரியா? பேசி முடிச்சுட்டு திருமணம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடெல்லாம் ஆயிடும், சரியா? இப்ப என்ன ஆகும்? அந்த புனிதவதியார் வந்து ரொம்ப அவங்க வீட்டுல ஒரே பொண்ணு இல்லையா, அதனால ரொம்ப செல்லம். அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கே மனசு இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? காரைக்கால்லயே தன்னோட மகளும் கணவனும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டுவாரு, சரியா? அத வந்து திருமணத்துக்கு கிஃப்டா கொடுத்துருவாரு மகனுக்கு, சரியா? இப்ப நம்ம எல்லாம் திருமணத்துக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறோம்ல, கார் கொடுக்குறாங்க, சில பேர் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க, அப்படின்னா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க அப்பா ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டி அதுல பொண்ணு தன்னோட கணவரோட வாழணும்னு கொடுத்துருவார், சரியா? அங்க அந்த பரமதத்தனும் புனிதவதியாரும் திருமணம் ஆகி இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க, சரியா? புனிதவதியா ரொம்ப நல்லவங்க, அவங்க கணவர் வேண்டிய எல்லா பணிபுரியும் செய்வாங்க, அப்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த சேர்ந்து ரொம்ப அடக்கம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க, சரியா? இப்போ இந்த பரமதத்தன் கூட ஒரு பிசினஸ் மேன் தான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் கடைக்கு போயிடுவான், பிசினஸ் பண்றவங்க எல்லாம் கடை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கடையில போய் வியாபாரம் பண்ண போயிடுவான். அப்போ அவனை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவார். அந்த ஃப்ரெண்டு வந்தவர் என்ன பண்ணுவாரு? ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுப்பார். மாம்பழம்னு அவங்க சொன்ன மேங்கோ, ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பார். அப்ப பரமதத்தன் என்ன பண்ணுமா? தன் கடையில இருந்த இன்னொரு வேலையாளை கூப்பிட்டு இந்த ரெண்டு மாம்பழத்தையும் வீட்டுல அம்மாட்ட போய் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடப்படுவாரு வீட்டுக்கு. வீட்டுல யாரு இருக்கா? புனிதவதியார் இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த வேலையாள் வந்து அந்த ரெண்டு பழத்தையும் கொடுத்துருவார். புனிதவதியார் அந்த ரெண்டு மாம்பழத்தையும் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்களா? அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வருவார். அம்மா வந்து எப்பவுமே சிவத்தின் மேல ரொம்ப அன்புள்ளவங்க இல்லையா, அது மாதிரி சிவனடியார்களும் ரொம்ப மரியாதையோடு நிறுத்துவாங்க. சிவனடியார்கள் வந்து அவங்களுக்கு உழவிட்டு அவங்களை பாதுகாத்து அனுப்புவாங்க சரிங்களா. அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் வருவார். வந்தவுடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, பாத பூஜை என்ன காலுக்கு அப்படி தண்ணி விட்டு தொடச்சு பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு பண்ணி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது சரியா. அந்த பாத பூஜை பண்ணி உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு திருவங்கல் கொடுப்பாங்க சரியா. அது அடியார்களுக்கு கொடுக்குற உணவு வந்து சாப்பாடு போடுறதுன்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவோம் அன்னம் பாதிப்புன்னு சொல்லுவோம் சரியா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிவனடியாருக்கு சாப்பாடு வச்சு சாதம் வச்சு அப்படி இந்த மாம்பழம் ரெண்டு மாம்பழம் இருந்தது இல்ல அதுல ஒரு மாம்பழத்தை நல்லா நறுக்கி அந்த சிவனடியாருக்கு உணவுல வச்சிருவாங்க. அந்த சிவனடியார சாப்பிட்டுட்டு நல்ல யார சாப்பிட்டுட்டு அம்மைய வாழ்த்திட்டு போயிடுவாரு சரியா. இப்போ இந்த ஒரு மாம்பழம் மிச்சம் இருக்குது இல்லையா, ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு மாம்பழம் சிவனடியார் கொடுத்தாச்சு, ஒரு மாம்பழம் மிச்சம் இருக்கு. இப்போ பரமதத்தன் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்றான், மத்தியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வரோம் வந்துட்டு சாப்பிட உட்காரணும்னு அம்மா என்ன பண்றாங்க, அவருக்கு இதை போட்டு சாப்பாடு வச்சு அந்த மிச்ச ஒரு மாம்பழம் இருந்ததுல அதை நறுக்கி கணவருக்கு வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்துடப்படல அந்த இன்னொரு மாம்பழத்தை எனக்கே கொடு அப்படின்னு கேட்பாரு. அம்மாவுக்கு என்ன பண்ணு தெரியாது, அந்த இன்னொரு மாம்பழத்துக்கு சிவனடியார் கொடுத்துட்டாங்கல்ல அம்மா, அப்போ என்ன செய்யன்னு தெரியாம ஓடி போய் பூசையிலிருந்து சாமிக்கு நானும் சாமி நான் சிவனடியார் கொடுத்துட்டேன், இப்ப என் கணவர் இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வந்து சொல்றாங்க, நான் என்ன பண்றது சாமி அப்படின்னு அப்படியே வேண்டுவாங்க சாமிட்டு. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, அம்மா கையில டக்குன்னு இன்னொரு மாம்பழம் அவர் பிடி பண்ணிடுவாரு. அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் அம்மா என்ன பண்ணுவாங்க, நறுக்கி கணவருக்கு வச்சிருவாங்க, ரெண்டாவது மாம்பழம் சொல்லி வச்சிருவாங்க. அவர் சாப்பிட்டு பார்ப்பாரு பரமதத்தை, சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கு, சுவை ரொம்ப அருமையா இருக்கு, இது ரெண்டும் ஒரே நேரத்துல உள்ள மாம்பழம் இல்ல, நான் கொடுத்து விட்ட மாம்பழம் இல்ல, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு புனிதவதியார கேட்பாங்க. அப்ப புனிதவதியாருக்கு என்ன பண்ணனே தெரியாது, பொய் சொல்லக்கூடாது இல்ல, அதனால என்ன சொல்லிடுவாங்க, உண்மையே சொல்லிடுவாங்க, நீங்க கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஒண்ணுதான் வச்சிருந்தேன், நீங்க ரெண்டாவது பழம் வேணும்னு கேட்டவனே எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, நான் சிவபெருமான் கிட்ட போய் கேட்டேன், அவர் எனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாரு, அந்த மாம்பழத்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன், அதுதான் பழைய மாம்பழத்தை விட ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு அம்மா உண்மையே சொல்லிடுவாங்க. அப்ப பரமதத்தனுக்கு இருக்குன்னாடும், சிவபெருமான் மாம்பழம் கொடுக்குறாரா அப்படின்னு நம்பவே மாட்டான், எங்க நிசம்னா இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு பாக்கலாம் உங்க சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, கணவர் இங்க பக்கம் ரெண்டு பாத்துட்டே இருக்காரு, அங்க அம்மா திரும்பி போய் சாமிக்க வேண்டுவாங்க, சாமி நீ இன்னொரு மாம்பழம் எனக்கு கொடுக்கணும், சாமி நீ இன்னொரு மாம்பழம் எனக்கு கொடுக்கலன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யின்னு ஆயிரும் சாமி, அதனால நீங்க என்ன கைவிட கூடாது, எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டுவாங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான் இன்னொரு மாம்பழம் கொடுத்துருவாரு, ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா அது கொண்டு போய் திரும்ப கணவர்கிட்ட கொடுப்பாங்களா, கணவர் கையில அதை வாங்குவாரு, அதுதான் அப்படியே கண்ணு விரிய அவருக்கு ஆச்சரியத்துல அந்த நேரத்துல அப்படியே என்ன இப்படி ஒரு இது நிகழ்வு இப்படி நடக்க முடியும், அதிசயமா இருக்குதே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்த அந்த ரெண்டாவது மாம்பழம் அப்படியே மாயமா மறைஞ்சிடும். வந்ததுமே பரமதத்தனுக்கு அப்படியே பதக் பதக்க நாயிடும் நெஞ்செல்லாம், தனி இந்த நார்மலான பெண் கிடையாது, இந்த தெய்வத்தன்மை வாய்ந்த பெண், இவங்கள நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணுன்னு நினைச்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஷாக் ஆகி நின்றுவார். இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, சரி இனி இந்த பெண் தெய்வ பெண், இவங்கள்ட்ட இவங்களோட நம்ம இனி வாழ முடியாது, இவங்களை நம்ம மனைவியாக்கி நமக்கு பணிவிடை செய்ய சொல்றது தவறு அப்படின்னு பரமதத்தனுக்கு தோணிடும். என்ன பண்ணுவாரு பரமதத்தன், என்ன பண்ணுவாரு, நான் வெளியில வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா வயசு தான் சரி சொல்ல மாட்டாரு, புனிதவதியா இருக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாரு, சொல்லாம சும்மா பிசினஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு தோணியில ஏறி வேற ஊருக்கு போறேன்னு போயிடுவார். அது என்ன தோணி, தோணின்னு என்ன தெரியுமா, சின்ன ஷிப் மாதிரி இருக்கும், பெரிய போட் மாதிரி சின்ன ஷிப் மாதிரி சரியா. அதுதான் அந்த காலத்துல அதுல ஏறி வேற வேற ஊர்களுக்கு எல்லாம் போய் அந்த காலத்துல நிறைய வாணிகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க சரியா. அது மாதிரி நான் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு பரமதத்தை போயிடுவார். இந்த அம்மா புனிதவதியார் அம்மா என்ன பண்ணுவாங்க, கணவர் வருவார் வருவார்னு காத்துட்டே இருப்பாங்க சரியா. புனிதவதியார் காத்திருக்காங்க காத்திருக்காங்க, கணவர் வரவே இல்லை சரியா. இந்த தோணிலே வேற ஊருக்கு போனார் இல்லையா பரமதத்தன், அவர் என்ன பண்ணுவாரு, பாண்டிய நாட்டுல நல்ல சவுத் ஆஃப் பாண்டிய நாடு சரியா, தெற்குல அப்போ ஒரு அங்கே ஒரு பட்டினம் துறைமுகப்பட்டினத்துக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவார். சரியா, திரும்பி வரவே மாட்டார். இங்கே வந்து அவருக்கு பயம், தெய்வ பெண்ணாக இருக்கிறவங்கள நம்ம மனைவியாக வச்சுக்க முடியாதுன்னு அவருக்கு பயம். அதனால் என்ன பண்ணிடுவார், அந்த ஊர்லேயே செட்டில் ஆயிடுவார். அங்கேயே இன்னொரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சிருவார். திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துடும். அந்த பெண் குழந்தைக்கு நம்ம காரைக்கால் அம்மையோட பேர் என்ன, நம்ம அம்மையோட பேர் என்ன, புனிதவதியா இல்லையா, அந்த புனிதவதிங்கிற பெயரையும் வச்சிருவார். அந்த குழந்தைக்கு வச்சுட்டு அங்கேயே இருந்துருவார், யாருக்கும் தெரியாது. வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, புனிதவதியாரோட அம்மா அப்பாலாம் காத்துட்டே இருப்பாங்க. சரியா, இந்த நேரத்துல இந்த பரமதத்தன் வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா, இதை வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்துருவாங்க, இவங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்க, சுற்றக்கார ஒருத்தவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து சொல்லுவாங்க அவங்க அம்மா பாட்ட, உங்க மருமகன் அந்த இடத்துல அந்த பட்டணத்துல இருக்காரு, அங்க இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க புனிதவதியாரோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பெண்ணை கூட்டிட்டு போய், புனிதவதியாரை கூட்டிட்டு போய் அவளுடைய கணவரோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. எல்லாம் கிளம்பியாச்சு, புனிதவதியாரும் கிளம்பிட்டாங்க. சரியா, அவங்கள ரொம்ப பணக்காரங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு பல்லக்கு மாதிரி செஞ்சு அதுல அம்மையை உட்கார வச்சுட்டு புனிதவதியாரை உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க. சரியா, அப்போ நடந்து 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 அந்த துறைமுகப்பட்டினத்துக்கு போயாச்சு, பாண்டிய நாட்டுல இருக்க துறைமுகப்பட்டினத்துக்கு போயாச்சு. சரியா, போயிட்டு சொல்லி அனுப்புறாங்க, அந்த ஊரை என்ட்ரி பண்ணும்போதே சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி புனிதவதியார் வர்றாங்க அப்படின்னு பரமதத்தன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. பரமதத்தன் என்ன பண்ணுவாரு, அவர் ரெண்டாவது இருக்கார் திருமணம் பண்ணி ரெண்டாவது மனைவியோட இருக்காரு இல்லையா இல்லையா, அந்த மனைவி அந்த சின்ன குழந்தை, புனிதவதியில ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்குல்ல அவங்களுக்கு, அந்த குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு அவரு அந்த ஊரோட எல்லைக்கே ஓடி வந்துருவார். வந்தவர் அப்படியே நம்ம புனிதவதியாரோட காலில் வந்துருவார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, என்னது இது, கணவன் மனைவி காலில் கொள்ளுறதா, என்ன வேலை பண்ற நீ அப்படின்னு எல்லாரும் உறவுக்காரங்க சுற்றி எல்லாம் நிற்பாங்கல்ல, எல்லாரும் அப்படியே பதட்டப்பட்டு போயிடுவாங்க. சரியா, அப்ப என்ன பண்ணார், பரமதத்தன் விழுந்து வணங்கி எழுந்து, இவள் வணங்கப்பட வேண்டியவள், இவள் தெய்வத்தன்மை வாய்ந்தவள், அதனால இவளை நான் வணங்கினேன், நீங்களும் எல்லாரும் இவளை வணங்குங்க. சரியா, இனி இவளை நான் மனைவியா எடுத்துக்க முடியாது, ஏன்னா மனைவி போல நடத்தப்பட வேண்டிய ஒரு மானிட பெண் இவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவளை வந்து இனிமே நான் மனைவியா எடுத்துக்க முடியாது, நான் இன்னும் இங்கேயே இருந்துடுறேன், இவளை இவங்களோட சேர்ந்து இனி என்னால் வாழ முடியாது அப்படின்னு பரமதத்தன் சொல்லிடுவார். எல்லாருக்கும் ஒரே ஷாக் இல்லையா, எல்லா உறவுக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஆசையா, அம்மா வந்து புனிதவதியார கணவரோட சேர்த்து வச்சிடலாம் நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு, பரமதத்தன் இப்படி சொல்லிட்டாரு. சொன்னோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, இதுதான் உன்னோட கொள்கைனா இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தான் எப்பவுமே சிவபெருமான் மேலேயே நினைவா இருப்பாங்க இல்லையா, அதனால அப்படியே சிவத்தை அப்படியே வேண்டுறாங்க. வேண்டி இனிமே இந்த கணவனுக்காக தான் நான் இந்த உடம்பு இது அழகு இதெல்லாம் இந்த கணவனுக்காக தான் வச்சிருந்தேன், இனிமே இது எனக்கு தேவையில்லை, அதனால இந்த அழகெல்லாம் எடுத்துட்டு எனக்கு பேய் உருவம் கொடுத்துருங்க சாமி அப்படின்னு அம்மா சிவபெருமான் கிட்ட வேண்டுவாங்க. சிவபெருமான அதே மாதிரி பேய் உருவம் கொடுத்துருவார். அப்படியே அம்மா வந்து எலும்பு தோலுமாயிடுவாங்க, ஒரு எலும்புல எலும்பு கூட்டு மேல தோலை வச்சு போத்துனா எப்படி இருக்கும், அப்படியே நிறமெல்லாம் கருத்து, அப்படியே எலும்பாகி உடம்பெல்லாம் எலும்பு போலாகி எலும்பு கூடு போலாகி அந்த எலும்பு கூடு மேல ஒரு தோல் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி அழுவாங்க அம்மா. அப்போ யாரும் பார்க்கவே பயப்படுவாங்க, யாராவது பேய் பார்த்தா சந்தோஷமா கிட்ட போவோமா மாட்டோம்ல, அடிச்சு பிடிச்சிட்டு அலறிட்டு ஓடி தருவோம்ல, அதே மாதிரி எல்லாரும் அம்மையை பார்த்தோன்னே அழிஞ்சு ஓடி போயிடுவாங்க பேய் உருவத்தை பார்த்தோன்னே. சரி, அம்மை என்ன பண்ணுவாங்க, அதை பத்திலாம் அம்மை கவலையே கிடையாது, அம்மா தான் எப்பவுமே சிவபெருமான் நினைவிலே இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தான் பேய் உருவமா இருக்கிறது, தான் அழகா இல்லாம இருக்கிறது, அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறது, இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது. சரியா, அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிவபெருமான வணங்கி அற்புத திருவந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் பாடுவாங்க. சரியா, இது நடந்த ஊரு, இந்த நடந்த இடம் இதெல்லாம் இப்ப போனா கூட பார்க்க முடியும். அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா, திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம்ங்கிற பேரை பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லல, ஆனா அந்த குலசேகரப்பட்டினம் ஊரோட தலைவரால வரலாறு எழுதியிருக்காங்கல்ல, அவங்க அம்மை அந்த இடத்துக்கு வந்தது, பேய் உருவம் வாங்கினது, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அங்க ஒரு மண்டபம் இப்ப கூட இருக்குது, அந்த மண்டபத்துல சாமி அழகாக அப்படியே நடராஜர் ஆடிட்டு இருப்பாரு, அவரோட திருவடிக்கு அடியில அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, உட்காந்து அற்புத திருவந்தாதி பாடுற மாதிரி தாளம் போட்டுட்டு பாடுற மாதிரி ஒரு சிற்பம் இப்ப கூட இருக்குது. இப்ப போனா கூட நீங்க பாக்கலாம் சரியா. அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கு, ஒரு பெரிய பழங்காலத்து கிணறு. அந்த கிணறுக்கு பேரு இப்ப கூட அந்த ஊருக்காரங்க செட்டி கிணறுன்னு சொல்றாங்க சரியா. அது என்ன செட்டி கிணறு? அந்த காலத்துல வணிகர்கள் எல்லாம் வந்து செட்டியாருன்னு தான் சொல்லுவாங்க, செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரமதத்தன் வந்து வணிகன் தானே, அதனால அவன் வீட்டு கிணறு செட்டி கிணறுன்னு சொல்றாங்க சரியா. அந்த கிணறு இப்ப கூட நீங்க போனா பாக்கலாம் சரியா. அந்த மண்டபத்து பக்கத்துல நம்ம திருநெல்வேலியில இருக்கிற உழவாரப்பணி அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தூண் போல, ஒரு நினைவு தூண் போல செஞ்சு அது மேல ஒரு அழகா ஒரு மாம்பழம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கீழே காரைக்கால மேலம் இடத்துக்கு வந்தது, கணவரோட பேசினது, அப்புறம் அம்மை வந்து சாமிக்கு வேண்டி பேயுருவம் வாங்கினது, அப்புறம் அங்க பேயுருவம் வாங்கின பிறகு அற்புத திருவந்தாதி பாடினது, இது எல்லாத்தையும் அந்த தூண்ல பொறிச்சு வச்சிருக்காங்க சரியா. நீங்க இப்ப போனா கூட அதை பார்க்கலாம் சரியா. இப்ப அம்மா பேயுருவம் வாங்கிட்டாங்க, அதனால புனிதவதியாருங்கிற பேரே இனி அதிகமா வழங்கப்படல. அதுக்கப்புறம் அம்மை பேரு காரைக்கால் அம்மைன்னு ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க ஊர் காரைக்கால் தானே, அதனால காரைக்கால் அம்மைன்னு அவங்க பேர் ஆயிடுச்சு சரியா. அவங்க தன் பாட்டிலேயே தானே தண்ணியவே காரைக்கால் பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் யாராவது நம்மளை பேயின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்ல, நீ பேய் நான் சொன்ன அப்படின்னு சண்டைக்கு போறோம்ல நம்ம. ஆனா அம்மை தன் பேரை தானே தன்னோட பாட்டிலேயே காரைக்கால் பேய் அப்படின்னு, காரைக்கால் பேய் சொன்ன பாட்டு, காரைக்கால் பேய் சொன்ன பாடல் அப்படின்னு தன்னை தானே சொல்லியிருக்காங்க பேயின்னு சரியா. இப்படி பேய் உருவம் வாங்கிட்டாங்க அம்மா. அதோட பரமதத்தன் வயசு அப்படியே அடுத்த வயசோட அப்படியே போயிடுச்சது சரியா. இப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்ல இருந்து அப்படியே பெருமானை வணங்கிட்டே சாமியை நினைச்சுட்டே அப்படியே வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இனி தான் அம்மாவோட மனசுல பரமதத்தனும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல சரியா, சிவபெருமான் மட்டுமே இருக்கார். இப்போ சிவபெருமானை வணங்கலாம்னு அப்படியே வணங்கிட்டே கைலாயத்துல போய் சிவபெருமான வணங்கணும்னு நினைக்கிறாங்க சரியா. இப்போ சாமியை வணங்கிட்டே போறாங்க. போறவங்க கைலாயத்துக்கு எப்படி போனாங்க சரியா, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம். இன்னைக்கு கதையில என்ன ஆச்சு, புனிதவதியா காரைக்கால் அம்மையார் ஆயிட்டாங்க, பேய் வடிவம் வாங்கிட்டாங்க, அது நடந்த ஊரு குலசேகரப்பட்டினம். அந்த ஊர்ல ஒரு மண்டபம் இப்ப கூட அது ஞாபகமா அந்த இடத்துல இருக்குது, அந்த மண்டபத்தை இப்ப போனா கூட குழந்தைகள் பார்க்கலாம். சரி, அடுத்த போகும்போது ஞாபகமா பாருங்க. என்ன குலசேகரப்பட்டினம் எங்களுக்கு தெரியுமா, திருச்செந்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போகணும் திருச்செந்தூர்ல இருந்து சரியா. கடற்கரை ஒட்டியே போகணும், அங்கேயும் கடற்கரை இருக்கு. இப்ப எல்லாம் அங்க வந்து துறைமுகம் இல்லை, முன்ன முந்தி காலத்துல துறைமுகம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே அந்த துறைமுகம் வந்து மண்ணு மூடி மண்ணு மூடி, இப்ப துறைமுகம் அங்க இல்லை, ஆனா கடல் இருக்கு சரியா. நெக்ஸ்ட் டைம் போகும்போது குழந்தைகள் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க சரியா. அம்மை புனிதவதியார் அம்மையார் பேய் உருவம் வாங்கிட்டாங்க, கைலாயத்துல போய் சாமியை கும்பிடலாம்னு கிளம்புறாங்க இல்லையா. இப்ப அம்மா எங்க நிக்கிறாங்க, இந்தியாவுடைய தென்கோடி நிக்கிறாங்க. கைலாயமலை எங்க இருக்கு, இந்தியாவோட வடகோடி இருக்கு. ஏன் இப்ப எவ்வளவு தூரம், அம்மானா சாமியை வணங்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இப்ப மாதிரி அப்ப எல்லாம் ஒன்னும் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது இல்லையா, ரோடு எல்லாம் கிடையாது. 1700 இயர்ஸ் பேக் எப்படி இருந்திருக்கும், பூரா காடா இருந்திருக்கும் இல்லையா. அப்ப ஆனா அம்மா அதை பத்தி கவலையே படாம அவங்க பாட்டுக்கு சிவன் நினைவுலையே போயிட்டு இருந்தாங்க, சிவபெருமான் நினைப்பிலேயே போயிட்டே இருந்தாங்க சரியா. அப்ப கைலாயமலை கிட்ட வந்துட்டாங்க. இப்ப கைலாயமலை தானே அங்க, கைலாயமலையே சிவபெருமானுமே ஆட்சி பண்ணிட்டு இல்ல. இப்போ கைலாயமலையை பார்த்தோடனே அவங்களுக்கு அப்படியே சிவபெருமான் மேல எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு தோணிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு தலைகீழா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலைகீழா நடக்கிறது எப்படி இருக்கும், நம்ம சிவசாசனம் போடுறோம்ல, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு கொத்துன்னு கீழே வந்துடுறோம்ல, தலையை கீழே வச்சு காலை மேல வச்சுன்னா கொஞ்ச நேரத்துலயே கீழே வந்துடுறோம், தொப்புன்னு நிக்கவே முடியாது, நின்னாலும் கொஞ்ச நேரத்துல விழுந்துடும். ஆனா அம்மை என்ன பண்ணாங்க, சிவத்தின் மேல இருக்க அன்பால சிவபெருமான் நினைவிலேயே இருந்ததுனால தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு அப்படியே மலையில ஏறி போனாங்கன்னா பாத்துக்கோங்க எப்படி இருந்திருக்கும்ல. அது அந்த காலத்துல காடா இருந்திருக்கும் இல்லையா, அந்த காட்டுல அந்த மலை மேல அம்மை காலை கீழே வைக்காம நடந்து போனாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா. சாமி மேல எவ்வளவு அன்புன்னா அந்த காரியத்தை செய்ய முடியும் இல்லையா. அப்ப அதை பார்த்துட்டு அம்மை ஏறி போயிட்டே இருப்பாங்க மேல. அப்ப சாமி அங்க கைலாயத்துல சாமி இருப்பாரு, பக்கத்துல உமையம்மை இருப்பாங்கல்ல, உமையம்மை கேக்குறாங்க, கேட்பாங்க இப்படி ஒரு அன்போட ஒருத்தங்க வராங்களே இவங்க யாரு, இந்த அம்மா யாரு அப்படின்னு சிவன் பெருமான் கிட்ட கேட்பாங்க. அப்ப பெருமான் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் என்ன சொல்லுவாரு, நம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லுவார். உடனே அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாடு, இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு அன்போட பெருமான இவ்வளவு நேசிக்கிற ஒருத்தன் இருக்காங்களா அப்படின்னு அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அப்படியே காரைக்காலம் நேரம் அப்படி மேல மேல ஏறி 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 மேல போவாங்க, சாமிக்கு போய் சாமியை வணங்குவாங்க, சாமி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அம்மா இருப்பான் சரியா, அதான் காரைக்கால் அம்மை சரியா. சாமியே நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால காரைக்கால் அம்மையார் சாமிக்கே அம்மா ஆயிட்டான். சாமி அம்மான்னு கூப்பிட்டவங்க யாரு, புனிதவதியா காரைக்கால் அம்மை சரியா. சரி இப்போ சாமி பார்த்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு காரைக்கால் அம்மையார்கிட்ட கேட்டாங்க. அப்ப நம்மளால என்ன கேட்டிருப்போம், நம்மகிட்ட சாமி வந்து உனக்கு எதனா வரம் வேணுமா என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்ன கேட்டிருப்போம், வீடு வேணும் சாமி, கார் வேணும் சாமி, நிறைய சம்பளம் வேணும் சாமி, பணம் வேணும் சாமி, படிப்பு வேணும் சாமி, என்னமோ கேட்போம் நம்ம இல்லையா, அது எல்லாம் ஒன்னும் உதவாது நமக்கு. அதனால காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க தெரியுமா, சாமி உண்மையில என்னைக்கு குறையாத அன்பு வேணும் சாமி அப்படின்னு கேட்டேன். சிவபெருமான் மேல இரவாத இன்ப அன்பு வேண்டும் அப்படின்னு முதல் வரம் கேட்கறேன் சரியா. என்னைக்கு குறையாத அன்பு வேணும் சாமி கேட்கறது தான் உண்மையான வரம், அதுதான் நமக்கு உதவும். இந்த காசு பணம் எல்லாம் வேஸ்ட் சரியா. இதுதான் முதல் வரம் கேட்பாங்களா. அடுத்த வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, சாமி எனக்கு இனி பிறப்பு வேண்டாம் சாமி, எனக்கு பிறவாமை வேணும் சாமி, நீ பிறக்க போட்டுறாதீங்க சாமி இன்னொரு தடவை அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மூணாவது வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, ஒருவேளை நான் கண்டிப்பா பிறக்கணுங்கிறது விதியில இருந்தா உங்களை என்னைக்கு மறக்காம இருக்கிற ஒரு பிறவி கொடுங்க சாமி எனக்கு அப்படின்னு கேட்பாங்க சரியா. மீண்டும் பிறப்புண்டே உண்மை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மூணு வரம் கேட்டாங்களா, அப்புறம் சாமி கேட்பாங்க, சாமி இன்னும் ஒரு வரம் வேணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. சாமி சரி என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்க அழகா ஆடுறீங்க சாமி, உங்க திருவடியில அடியில உட்கார்ந்து நீங்க அழகா ஆடுறத பார்த்துட்டே நான் பாடிட்டே இருக்கணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. சாமி ரொம்ப அழகா ஆடுவார் தெரியுமா, பரதநாட்டியத்துக்குலாம் அவர் தான் நாயகன், அவர் ஆடுற ஆட்டம் யாராலையும் ஆட முடியாது, அவ்வளவு அழகா ஆடுவார் சாமி சரியா. அப்ப அம்மா என்ன கேட்கிறாங்க, உங்க நாட்டியத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும் சாமி, நீங்க ஆடும்போது உங்க திருவடி கடியில உட்காந்து நான் பாடிட்டே இருக்கணும், பாடிட்டே சந்தோஷமா நீங்க ஆடுறத பார்த்துட்டே இருக்கணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாமியும் அதே போல வரம் கொடுத்துருவாங்க சரியா. அம்மா இந்த வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப தலையாலேயே நடந்து திருவாலங்காட்டுக்கு வந்துருவாங்க. எந்த ஊர் போடுவாங்க, திருவாலங்காடு சரியா. அந்த ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோயில், பழைய திருக்கோயில், ரொம்ப பழைய காலத்து கோயில் இப்ப கூட இருக்குது சரியா. அந்த கோயில்ல உள்ள நுழைஞ்சு கொஞ்ச தூரம் உள்ள போனவனே வலது பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு சரியா. அந்த மண்டபத்துல சாமி ஊர்த்துவ தாண்டவம் ஆடியிருப்பார். அவன் ஊர்த்துவ தாண்டவம் சாமி இடது கால அப்படியே தலைக்கு மேல வட்டிக்கெல்லாம் தூக்கியிருப்பாரு, வலது கால தரையில ஊனியிருப்பாரு, இடது கால வட்டிக்கலி தலைக்கு மேல தூக்கியிருப்பாரு சரியா. அப்படி ஆடுற தாண்டவத்துக்கு பேரு ஊர்த்துவ தாண்டவம் சரியா. அந்த ஊர்த்துவ தாண்டவம் ஆடி இருப்பாரு, அவர் திருவடிக்கு அடியில அப்படியே காரைக்கால் அம்மையார் அழகா கீழே உட்கார்ந்து தாளம் போடுற மாதிரி இருப்பாங்க சரியா. நீங்க இந்த அடுத்த போகும்போது பாருங்க அந்த மண்டபத்துல. இன்னொரு இது நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா, அந்த மண்டபத்துல, அந்த மண்டபத்துல சாமி அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே இருப்பாரு, அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே சாமி இருப்பாரு. அவருக்கு பின்னால ஒரு செவர் இருக்கும், அந்த சிவருக்கு பின்னால ஒரு அறை இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த மண்டபத்தை அப்படியே சுத்தி வந்தோன்னா தெரியும், அந்த மண்டபத்தோட டெப்த் நிறைய இருக்கும். சாமி அந்த வாசல்கிட்டயே முன்னாடி இருக்கிற மாதிரி இருப்பார் சரியா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வால் இருக்குல்லையா, ஒரு சாமிக்கு ஒரு சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவருக்கும் அந்த மண்டபத்துடைய சுவருக்கும் இடையில இருக்கிற அந்த அறையில இப்பயும் காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்து பாடிட்டே இருக்காங்க, சாமி ஆடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால அந்த இடத்துல இப்பயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மண்டபத்தை வழிபட போகும்போது எல்லாரும் கட்ட கட்டம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மௌனமா போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே அந்த மண்டபத்தை வளம் வரும்போது கவனிங்க, அது எவ்வளவு டெப்த் இருக்குது, சாமி எந்த இடத்துல இருக்காரு, இது ரெண்டும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். பின்னால் இடம் இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா? அது நீங்க அடுத்த போகும்போது கவனிங்க. அப்புறம் அந்த மண்டபத்துக்கு எடுத்தாத்துல ஒரு பெரிய போட்டோ வச்சிருப்பாங்க, அம்மை பெரியவரும் வாங்கிட்டாங்க இல்லையா, பெரியவரும் வாங்கின போது எப்படி இருந்தாங்க, தலையெல்லாம் அப்படி பரட்டையா இருக்கும், அப்படி எலும்பு தோலுமா இருப்பாங்க, அம்மை வேடிப்பெல்லாம் ஒட்டி ஒண்ணுமே இருக்காது, எலும்பு அந்த எலும்புல தோல் போட்டுருக்கும், அவ்வளவுதான், தலைமுடி எல்லாம் பரட்டையா இருக்கும், சரியா? அந்த போட்டோ அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கலாம், சரியா? அந்த கோயில் வந்து ஐந்து சபைகள்ல ரத்ன சபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஐந்து சபைகள்ல சாமி பரதநாட்டியம் ஆடிப்பார், நாட்டியம் ஆடிப்பாரு, அந்த ஐந்து சபையில இது ரத்ன சபை, சரியா? அந்த ஐந்து சபை என்னன்னு சொல்றேன் எழுதிக்கிறீங்களா, ரத்ன சபை திரு ஆலங்காடு, பொச்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம், சரியா? இன்னொன்று சொல்லட்டுமா, ரத்ன சபை திரு ஆலங்காடு, பொச்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம், சரியா? இந்த அஞ்சு சபை எழுதி வச்சுக்கோங்க, அதுல ரத்ன சபை தான் திரு ஆலங்காடு, சரியா? இப்போ நம்ம காரைக்காலமையார் இது முடிந்தது, காரைக்காலமையார் இப்பயும் சாமி கதையில இருந்து பாடிக்கிட்டே இன்பம் இன்பமா இருக்காங்க. சரி, இப்போ இந்த கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்களே, நம்ம தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்கும்ல, அங்க சைட்ல வச்சிருப்பாங்க பாருங்க, 63 நாயன்மார்களுடைய திருமேனி வச்சிருப்பாங்க, அந்த திருமேனி மேல மேல அப்படியே அவங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த நாயன்மாருடைய பேர் என்னங்கிறதையும் நிறைய கோயில்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க, அதுல காரைக்கால் அம்மையார்னு ஒரு திருமேனி வச்சிருப்பாங்க, அதை கவனிச்சு பாருங்க, காரைக்கால் அம்மையார் அமர்ந்த திருக்கோலத்துல இருப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம பெரிய பெரிய கோயில்கள் எல்லா கோயிலுமே இருக்கும், நம்ம தமிழ்நாடு கோயில்கள்ல மோசம் இருக்கும், சரியா? நீங்க நெக்ஸ்ட் டைம் அதை கவனிச்சு பாருங்க, காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பாங்க, சரியா? அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல பதிகம்ங்கிற அமைப்பு முறையில சிவபெருமான பாடினவங்க, சரியா? அவங்க பாடின பாடல்கள் தான் அந்த பேட்டர்னை பார்த்துதான் மற்றவங்க எல்லாம் கூட அதை ஃபாலோ பண்ணாங்க, சரியா? அதனால அம்மையார் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள், அதுல நம்ம காரைக்கால் அம்மையாரும் ஒருத்தர், சரியா? இது மூணு ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? காரைக்கால் அம்மையார் போல அன்போட சாமியில் இருக்கணும், நம்மளும் சாமிக்கு விண்ணப்ப வைக்கணும், சரியா? சரி, நாளை பாக்கலாமா, இனி திருப்பி கம்பளம்.